மனைக்கணும் இரும்பு சத்துள்ள உணவை தானுண்ணனும் மண்ணை வளமாக்க நீரது தேவை மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கொத்தகரி 90.4. இன்றைய மலையரசு சுகமா நிகழ்ச்சியில் த்ரீரோசஸ் குழுவினர் சர்க்கரை நோயினை பற்றி ஒரு நாடக வடிவத்தில் சொல்ல வர்றாங்க. நாம அதை கேட்கலாமா?
லட்சுமியும் பேபியும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஒரே லைன்ல குடியிருக்காங்க.
பேபி, பேபி எங்க இருக்க? இவ்வளவு நேரம் காணோமே.
என்ன லட்சுமி, ஏன் கூப்பிட்டியா?
ஆமாம் பேபி, எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுட்டு இருக்க, நீயே வெளியே வரல.
சரி, எதுக்கு கூப்பிட்ட?
உனக்கு தெரியாதா, பக்கத்தில் கோயிலில் இன்னைக்கு கும்பாபிஷேகம், போகலாம் தானே? வரையா?
எங்கே வர மாதிரி இருக்கு?
ஏன் இப்படி சலிப்பாக பேசிட்டு இருக்க? ஏன், வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா?
பிரச்சனை ஒன்றும் இல்லை, என்னோட வீட்டுக்காரரோட அக்காவுக்கு உடம்பு சரியில்லை.
அவங்களுக்கு உடம்புக்கு என்னாச்சு, ஏதாச்சும் காய்ச்சல் வந்திருக்கா?
அவங்க நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, யூரின் போயிட்டே இருந்தாங்க.
ஐயையோ, என்னாச்சு அவங்களுக்கு? நைட்டு ஃபுல்லாக யூரின் போகிறா இருந்தா அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு சரியில்லையா?
அவங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்குது லட்சுமி, இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் நைட்டு முழுவதும் அவங்க யூரின் போயிட்டே இருந்தாங்க.
உங்கள் நாத்தனுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சு பேபி?
45 வயசுக்கு மேலே இருக்கும்.
ஓ, இந்த 45 வயசுலேயே சர்க்கரை நோய் வருமா பேபி? எனக்கு தெரியல, வயசானவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எனக்கு அதுதான் தெரியும்.
நீ வேற லட்சுமி, இப்ப எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கூட சர்க்கரை நோய் வருது.
சரி சரி, நீ கோயிலுக்கு வர வேண்டாம், அவங்களுக்கு போய் ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொடு பேபி.
சரி லட்சுமி, நான் கொடுக்குறேன்.
பேபி, நீ அவங்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடு கொடுக்குற? சர்க்கரை நோய் சொன்னந்தானே, அந்த சாப்பாடை பத்தி உனக்கு தெரியுமா?
காலையில சப்பாத்தி கொடுப்பேன் லட்சுமி, மத்தியான நேரத்துல கொஞ்சம் சாப்பாடும் கொஞ்சம் பொரியல் கீரையோட சாப்பிடுவாங்க. நைட்டு நேரத்தில் சப்பாத்தி கோதுமை ரவை உப்புமாவும் கொடுப்பேன். இப்படி டயட்டோட சாப்பாடு சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு சர்க்கரை நோயின் அளவு குறைய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இவங்க அப்படி செய்யறதில்ல. நான் கொடுக்குற சாப்பாடு எங்கே அவங்க சாப்பிட்றாங்க? நம்ம இருக்கும்போது ஒன்று ரெண்டு சாப்பிட்டு நம்ம வெளியே எங்கேயாவது போனால் நல்லா எண்ணெயில் பொறிச்சு அவங்களே சாப்பிட்றாங்க. நம்ம சொன்னால் எங்கே கேட்குறாங்க? எண்ணெயில் பொறிச்சது சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் நம்ம மேலே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது.
சரி, விடு விடு பேபி, அவங்க எத்தனை நாள் தான் சப்பாத்தியே சாப்பிடும்? அதுவும் இந்த சப்பாத்தியை எண்ணெய் இல்லாமல் எப்படி பேபி சாப்பிடுறது? சரி, பாவம் தானே, நீ ஒன்றும் வருத்தப்படாத.
பாவம் பார்த்தா அவ்வளோதான், போன மாதமே இந்த டாக்டர் சாப்பாட்டில் கண்ட்ரோல் இருக்கணும்னு சொன்னார். இந்த மாதம் செக்கப்புக்கு போனால் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, எனக்கு வேற பயமாகுது. இனி டாக்டர் என்ன சொல்ல போகிறாரோன்னு தெரியல.
சரி பேபி, நான் கோயில் போயிட்டு வரேன், நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகிறா இருந்தால் கூப்பிடு, துணைக்கு வேணா நானும் வர்றேன்.
சரி, நாளைக்கே நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நீ ரெடியாயிரு.
லட்சுமியும் பேபியும் அவங்க நாத்தனாரை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாங்க.
ஏமா, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா?
நல்லா இருக்கு சார், ஆனா நைட் நேரத்துல தான் தூக்கமே இல்லாம போகுது. ஏன்னா நான் பாத்ரூமுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே தான் இருக்கிறேன், அதனால எனக்கு தூக்கமே வர்றதில்ல. ரொம்ப உடம்பு ஃபுல்லா அசதியா இருக்கு டாக்டர்.
சரி, நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் டயட்டாக இருக்கியாமா?
இல்லை டாக்டர், நீங்கள் சொல்கிறது எங்கே அவங்க கேட்குறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே சாப்பிட்டுட்ருக்காங்க.
ஏம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கே உடம்பு சரியில்லை, இனியாச்சும் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுமா? சரிம்மா, இப்போ நான் சொன்ன மாதிரியே நீ சாப்பாட்டில் மொதல் கண்ட்ரோல் பண்ண, அதுக்கு பின்னாடி இன்னைக்கு கொஞ்சம் மாத்திரை எழுதி தர்றேன், அதையும் நீ கண்டினியூவாக சாப்பிடு. நிறைய சாப்பாடு மட்டும் சாப்பிடாத, சப்பாத்தி இல்லாட்டினா கொஞ்சம் கஞ்சி கீரை வகைகள் அதெல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு உடம்பு நல்லாகும், பயப்படாத. நீ அடுத்த மாதம் வா, இந்த மாதிரி சாப்பிட்டா உனக்கு சுகரு நல்லாவே கம்மியாயிரும், அப்போ பார்த்துடலாம்.
சரிங்க டாக்டர், இப்போ டாக்டர் சொன்னது கேட்டீங்க தானே, நான் இல்லாத நேரத்தில் இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா இப்படியெல்லாம் வரும்.
நாத்தனாரு மனசில் நினைக்குதாமா, ஓ இவ என்ன சொல்கிறா, இவ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும், சப்ப சப்பையாக சாப்பிட்டுட்டு இருக்கணும், அதெல்லாம் என்னால் முடியாது. பார்க்கலாம் நாளைக்கு.
அண்ணி, உங்களுக்கு தேவையான சாப்பாட்டை சமைச்சு வச்சிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. தேவையில்லாத சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க.
சரிம்மா, நீ போ முதல்ல. இவ ஒருத்தி வேற பொழப்பே இல்லை. சப்பையா உப்பு இல்லாமல் எப்படி தான் நானும் சாப்பிட்றது? எத்தனை நாளைக்கு தான் நானும் இதேவே சாப்பிட முடியும்? நம்ம ஒன்று பண்ணலாம், பேபி வர்றதுக்குள்ள வச்சு செஞ்சு சாப்பிட்றலாம். இது வேற எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் வயிறு நிறையிறதே இல்லை. அவள் வேற வந்துடுவா. சரி, நம்ம அப்படியே மெதுவாக வெளியே போகலாம். ஐயோ, என்ன ஒரு மாதிரி ஆகுது. ஐயோ, தலை சுத்துற மாதிரி ஆகுதே. ஐயோ, என்ன ஆச்சு? ஐயோ,
அவங்க கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததும் காலில் ஒரு சிறிய காயம் ஆயிருச்சு.
பேபி, அன்னைக்கு இப்போ பரவாயில்லையா? போன வாரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம் தானே, இப்போ சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருக்காங்களா?
என்னக்கா, நான் சொல்கிறது எங்கே கேட்குறாங்க. நான் ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டேன், அதுக்குள்ளேயும் அது இதனால சாப்பிட்டு ரொம்ப சுகர் ஜாஸ்தி ஆயிருச்சு. அப்புறம் பார்த்தா இவங்க வெளியே வந்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததில் காலில் சின்ன ஒரு அடி ஆயிருச்சு. பார்த்தா இப்போ கால் நடக்க முடியாமல் பெட்டில் இருக்காங்க. அந்த அடிபட்டது கூட என்கிட்ட சொல்லலை. நானே இப்போ தான் அதையே பார்க்குறேன்.
சரி பேபி, நீ என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கும் யாரும் இல்லை, நம்ம தான் பார்க்கணும். பேபி, நீ ரொம்ப சங்கடப்படாத. சரி, அவங்கள பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வேணா கூட்டிகிட்டு போமா.
ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரெண்டு வாரம் முடிச்சு பார்த்தா கால் பாதம் வீங்கி அந்த விரல் புல்லாக அழுகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க தாவி தாவி நடந்துட்டு இருந்தாங்க.
உங்கள் அண்ணியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தாச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா?
அக்கா, ஆஸ்பத்திரிக்கு போனங்க்கா, டாக்டர் அவங்கள அட்மிட் பண்ண சொன்னாங்க. அந்த விரலை எடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி எடுக்காட்டி இன்னொரு விரலும் கூட பரவுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. அதனால் அவங்கள அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவர் வேற வீட்டில் இல்லை, அவங்க வந்தால் கொஞ்சம் சொல்லுங்கக்கா.
சரிம்மா, சங்கடப்படாத. அவங்களுக்கு யாரும் இல்லாதானே, நீ தான் அவங்கள பார்க்கணும். சரி, போயிட்டு வா. உங்கள் வீட்டுக்கார் வந்தால் நான் சொல்லிக்கிறேன்.
நேர்களே, இவ்வளவு நேரமா சர்க்கரை நோயினை பற்றி ஒரு நாடக வடிவத்தில் நிறைய தகவலை கேட்டோமல்லவா? இப்போது இளமைக்கு குறிவைக்கும் சர்க்கரை நோயை பற்றி சில தகவலை கேட்கலாமா? இளமைக்கு குறிவைக்கும் சர்க்கரை. உலகம் முழுவதும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நவீன கால உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை, சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவு வகைகள், மன அழுத்தம், மூன்றுமே சர்க்கரை நோய் வருவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது. இதன் பின்விளைவுகள். சர்க்கரை நோய், அதிக கொலஸ்ட்ரால் ஆகியவை பின்விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. அதாவது சிறுநீரக செயலிழப்பு, பார்வை குறைதல், கால்களில் புண் வந்தால் ஆறாமல் போவது, மாரடைப்பு, பக்கவாதம், ஆண்மை குறைவு ஆகிய விளைவுகள் ஏற்படுகின்றன. எனவே ஆரம்ப நிலையிலேயே சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் மேற்சொன்ன பின் விளைவுகளை எளிதாக தவிர்க்கலாம். குழந்தைகள், இளைஞர்களே, குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் காணப்படும் சர்க்கரை நோய் குறித்து எச்சரிக்கை ஒளி எழுப்புவதே 2007 சர்க்கரை நோய் விழிப்புணர்வு தினத்தின் நோக்கமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. வளரும் நாடுகளில் மட்டும் 240,000 குழந்தைகள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சர்க்கரை நோய் காரணமாக குழந்தைகள் பாதிக்கப்படும் நிலையில் தொடர்ந்து இன்சுலின் ஊசி மருந்து போட்டுக்கொள்ள வேண்டியிருக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இன்சுலின் ஊசி மருந்து இலவசமாக வழங்கப்படுகிறது. இதனால் இன்சுலின் ஊசி மருந்து இன்றி குழந்தைகள் நினைவிழக்கும் நிலை, இறக்கும் நிலை பெருமளவில் குறைந்துள்ளது. இந்திய சர்க்கரை நோய் சங்கத்தின் தென் பிரிவின் யோசனையின் பேரில் தமிழக அரசு எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இதாகும். இளைஞர்களுக்கு, பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் உடல் உழைப்பு குறைந்து விட்டது. விளையாட்டு, யோகா போன்றவற்றிலும் பெரும்பாலான மாணவர்கள் ஈடுபடுவதில்லை. டிவி, கம்ப்யூட்டர் யுகம் இது. மேலும் சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை தினமும் சாப்பிடுகின்றனர். இதனால் இன்றைய இளைஞர்களிடம் உடல் பருமன் பிரச்சனை, சர்க்கரை நோய் அறிகுறிகள் அதிகம் உள்ளது. கண்டுபிடித்தல். கடந்த காலங்களில் 40 மேல் வந்த சர்க்கரை நோய் தற்போது 20 கீழ் உள்ள இளைஞர்களுக்கு வருகிறது. இதை கண்டுபிடிப்பதும் மிக சிரமம். ஏனெனில் எந்த அறிகுறியும் இல்லை. 20 வயதில் சர்க்கரை நோய் வரக்கூடாது. வளரும் பருவத்திலேயே சர்க்கரை நோய் வந்தால் ஆயுள் காலம் முழுவதும் கட்டுப்பாட்டில் இருந்து பின் விளைவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நேர்களே, இவ்வளவு நேரமா இளமைக்கு குறிவைக்கும் சர்க்கரை நோயை பற்றி நிறைய தகவலை கேட்டோமல்லவா? நேர்களே, இப்போது ஒரு குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அவர்களை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளலாம்? இப்போது நாம் அதை பத்தி நிறைய தகவலை கேட்கலாமா?
உணவு முறைகளை சரியாக கடைபிடிக்க செய்ய வேண்டும். உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். உடலில் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்படுகிறதா என அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். மருந்துகளை தவறாமல் உண்ண செய்ய வேண்டும். மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவுகளை சமைத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டும்.
மருத்துவரிடம் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதிக்க கூட்டி செல்ல வேண்டும். மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி வெளியூர் செல்பவராக இருப்பின் மாத்திரைகளை தவறாமல் எடுத்து செல்ல அறிவுறுத்த வேண்டும். சமையலறையிலும் மேஜையிலும் அதிக இனிப்பு கொழுப்பு உள்ள உணவுப் பொருட்கள் வைப்பதை தவிர்க்க வேண்டும். சமைக்க பயன்படும் பொருட்களை கண் பார்வைக்கும் படும்படி வைத்தால் திட்டமிட்டு எளிதில் விரைவில் சமைத்து கொடுக்க முடியும். கணவரின் கால்களை கவனித்து ஏதேனும் நிறமாற்றங்கள், புண் மற்றும் வெடிப்பு இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும்.
முதலில் மனைவிக்கு ஏற்பட்டிருக்கும் நோயின் தாக்கம் மற்றும் வீரியத்தை பற்றியும் அதன் விளைவுகளையும் மருத்துவரிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். முறையான சிகிச்சை மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் மகளிர் நல மருத்துவரிடம் தவறாமல் அழைத்து சென்று பரிசோதனை செய்ய உதவ வேண்டும். மருந்துகளை தவறாமல் சாப்பிட்றாங்களா என்பதை கவனிக்க வேண்டும். மருத்துவரிடம் சென்று சர்க்கரை அளவு பரிசோதிக்க நேரமில்லை எனில் வீட்டிலேயே பரிசோதிச்சு கொள்ளும் கருவி வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவலாம்.
வீட்டினுள்ளேயே காலணிகள் அணிந்து நடக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வீட்டு வேலைகள் பார்க்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்கும்படி அறிவுறுத்த வேண்டும். மாதவிடாய் முடியும் காலமாக இருப்பின் அவர்களின் மனநிலையும் உடல்நிலையும் பாதிக்காதவாறு உளவியல் ரீதியாக ஆதரவு அளிக்க வேண்டும். பெண்களுக்கு போதுமான அளவு ஓய்வெடுக்க உதவி செய்ய வேண்டும். சரியான நேரத்தில் உணவு எடுத்து கொள்ளுமாறு அறிவுறுத்த வேண்டும்.
என்னெல்லாம் உடற்பயிற்சியின் வகைகள் கேட்கலாமா? நடைப்பயிற்சி, நீச்சல், சைக்கிள் ஓட்டுதல், தோட்டம் பராமரித்தல், மெதுவாக ஓடுதல். மீண்டும் ஒருமுறை, நடைப்பயிற்சி, நீச்சல், சைக்கிள் ஓட்டுதல், தோட்டம் பராமரித்தல், மெதுவாக ஓடுதல்.
நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பொருத்தமான உடை, சரியான காலணி அணிந்து செல்ல வேண்டும். தன்னுடைய வயதில் இருக்கும் ஒருவருடன் சேர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டால் நல்லது. சிறிது சிறிதாக கால அளவை கூட்ட வேண்டும். உடல் நலம் இல்லாத போது உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லதன்று. பாதங்கள். நம் முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமானால் நாம் அவர்களின் பாதங்களை கழுவி மரியாதை செய்கிறோம். அப்படிப்பட்ட பாதங்களில் நோய் தொற்றும் பொழுது நாம் வீடுகளில் முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு யோகா செய்வதற்கு வயது வித்தியாசம் உண்டா? குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லோரும் யோகா செய்யலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக 1 மணி நேரம் யோகா செய்ய வேண்டும். அதிகாலையில் யோகா செய்வது சிறந்தது. அதிகாலையில் முடியாவிட்டால் மாலை 6 மணிக்கு செய்யலாம். உணவு நேரத்திற்கும் யோகா செய்யும் நேரத்திற்கும் 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்க வேண்டும். யோகாவின் போது சுத்தமான வெள்ளை காட்ட நாடிகளை சற்று இறுக்கி பிடிக்காத அளவு அணிய வேண்டும். மீண்டும் ஒரு முறை, குழந்தைகள் முதல் முதியோர் வரை எல்லோரும் யோகா செய்யலாம். ஒரு நாளைக்கு சராசரியாக 1 மணி நேரம் யோகா செய்ய வேண்டும். அதிகாலையில் யோகா செய்வது சிறந்தது. அதிகாலையில் முடியாவிட்டால் மாலை 6 மணிக்கு செய்யலாம். உணவு நேரத்திற்கும் யோகா செய்யும் நேரத்திற்கும் 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்க வேண்டும். யோகாவின் போது சுத்தமான வெள்ளை காட்ட நாடைகளை சற்று இறுக்கி பிடிக்காத அளவு அணிய வேண்டும்.
நேயர்களே, இவ்வளவு நேரமா ஒரு குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அவங்களை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு நிறைய தகவலை நம்ம கேட்டோம் அல்லவா? இப்போது சர்க்கரை நோயாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை கேட்கலாமா? தெரிந்து கொள்ளுங்கள். நோய்க்கு காரணம், கடந்த 5 ஆண்டாகத்தான் சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகமாக பரவி வருது. சில ஆண்டுகள் முன்வரை டயபிட்டிஸ் மட்டும்தான் நகரங்களில் வேகமாக பரவியது. சிறிய வயதினருக்கும் சர்க்கரை நோய் வருவது இப்போது சகஜமாகிவிட்டது. இதுக்கு காரணம் பரம்பரையாக தொடர்கிறது என்று சொல்லலாம். சில பழக்க வழக்கங்களும் உணவு முறைகளும் கூட முக்கிய காரணமாகும். உடல் பருமன், அதிக உடல் அமைப்பு இல்லாமை, இனிப்பு கொழுப்பு சத்து நிறைந்த உணவு வகைகளை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுதல், இது எல்லாமே சர்க்கரை நோய் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அதிக நேரம் தொலைக்காட்சி பார்த்தல், போதிய நடைப்பயிற்சி இல்லாமையும் கூட ஒரு காரணமாக இருக்கிறது. பல் பராமரிப்பு, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக தினமும் அசட்டை செய்யாமல் பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி இல்லையானால் ஈறுகளில் கோளாறு ஏற்படும் ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. சர்க்கரை நோயை தவிர்ப்பது எப்படி? சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாகி வருகின்றனர். இதன் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் இந்த நோய் பாதிப்பிலிருந்து தப்பிவித்து விடலாம். அதற்கு சில அறிவுரைகள். சர்க்கரை நோய் பாதிப்பு உள்ள குடும்பத்தில் தங்கள் உறவினர்களுக்குள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. அதை மீறி திருமணம் செய்தால் அந்த தம்பதியருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் பாதிப்பு எளிதில் ஏற்பட்டு விடும். நடுத்தர வயதுக்கு பிறகு உடல் எடை அதிகரிப்பதை தவிர்த்து விட வேண்டும். அதற்கான உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது மிகவும் நல்லதாகும். முக்கியமாக அவ்வப்போது சிறுநீர் இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லதாகும். ஆரம்பத்திலேயே இந்த நோய் பாதிப்பு இருப்பதை கண்டுபிடித்து விட்டால் பின்னால் வரக்கூடிய பெரிய பாதிப்பிலிருந்து எளிதில் தப்பிவிடலாம். என்ன சாப்பிடலாம்? சர்க்கரை நோயாளிகள் அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு பல நிபந்தனைகள் அவர்களுக்கு விதிக்கப்படுது. அதனாலேயே அவர்களில் பலர் வாழ்க்கை வெறுத்து போய்விடுறாங்க. அவங்க என்னென்ன சாப்பிடலாம்? தானிய உணவு வகைகளை சாப்பிடலாம். ஆனால் அவற்றில் எவற்றையெல்லாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோமோ என்பது முக்கியமல்ல, அவற்றை எந்த அளவுக்கு குறைவாக எடுத்துக்கொள்கிறோமோ என்பதுதான் முக்கியம். இதில் கூழ் வகைகள் எடுக்கவே கூடாது. அதை மீறி எடுத்தால் சர்க்கரையின் அளவு அதிகரித்து விடும். பிறகு பருப்பு வகைகள், கீரை வகைகள் சாப்பிடலாம். எனவே எந்த உணவாக இருந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் அளவோடு குறைந்து உண்பதே நல்லதாகும். இனிப்பு சாப்பிட்டால், உண்மையிலேயே சர்க்கரை அதிகம் சாப்பிட்டால் நோய் வருமா? அது பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சராசரி மனிதர் ஒருவர் தினமும் எடுத்துக்கொள்ளும் சர்க்கரை அல்லது இனிப்பின் அளவுக்கும் அவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் ஒருவரது பெற்றோர் இருவருக்கும் சர்க்கரை நோய் இருந்து அவர்கள் உடற்பயிற்சி செய்யாதவராகவும் அவரது உடல் அதிக பருமனாகவும் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான மரபு காரணிகளும் சுற்றுப்புற காரணிகளும் அதிகபட்சமாக இருக்கும் போது அவர் சர்க்கரை அதிகம் சாப்பிடுவது கூடாது. மீறி அதிகமாக சாப்பிட்டால் சர்க்கரை நோய் வருவதை ஊக்குவிக்கும். நேர்களே, இவ்வளவு நேரமா சர்க்கரை நோயாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்களை கேட்டோமல்லவா? இப்போது சர்க்கரை நோய் உள்ளவங்க முழங்கால் மூட்டு வலிக்கான ஒரு மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளை பத்தி கேட்கலாமா?
மருந்துகள் இல்லாத சிகிச்சை முறைகளை பற்றி கேட்கலாமா? நோயாளிக்கு நோயின் தன்மை பற்றி தெரிவித்தல். உடற்பயிற்சிகள், உடல் பருமனாக இருந்தால் எடையை குறைத்தல். முழங்கால் சில்லை சரியான இடத்தில் பொருத்துதல். மூட்டு வலி நிவாரணத்துக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ள உடற்பயிற்சிகளை செய்தல். உடல் எடையை தாங்கி நடக்க உதவும் கம்பிகள் பயன்படுத்துதல். முழங்கால் மூட்டு எலும்பின் தேய்மானத்தை செருப்புகளில் சரிப்படுத்துதல். முழங்கால் மூட்டுகள் ஒன்றோடொன்று உறையாமல் எலும்புகளை விலக்கி வைக்கும் பெல்ட்டுகள் போடலாம். மருந்துகள் மூலம் சிகிச்சை. மேற்கண்ட சிகிச்சை முறைகளுடன் மருந்துகளும் சேரும்போது வலி எளிதில் குறைகிறது. உக்கிரமான வலி நிவாரண மாத்திரைகள். நவீன வலி நிவாரண மாத்திரைகள் மூளையில் வலி உணர்வை குறைக்கும் மாத்திரைகள். முழங்கால் மூட்டுக்குள் வலுவலுப்பை ஏற்படுத்தும் ஊசி. அறுவை சிகிச்சை முறை. நுண்ணிய குழாயின் மூலம் முழங்கால் மூட்டை ஆராய்ந்து பார்த்து மூட்டின் உட்புறத்தை கழுவி சுத்தப்படுத்துதல். ஒன்றோடொன்று உரசி கொண்டிருக்கும் முழங்கால் மூட்டில் கால் எலும்பின் மேற்பகுதியை வெட்டி எடுத்தல். முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை. மேலே சொல்லப்பட்டவை முழங்கால் மூட்டு வலிக்கு பரிந்துரைகள். இவற்றை ஒவ்வொருவரும் கட்டாயமாக பின்பற்றி முழங்கால் மூட்டு வலிக்கு தீர்வு பெறலாம். முழங்கால் எலும்பு தேய்மானம் உள்ளதா என தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மூட்டு வலி எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை அறிய கீழ்காணும் கேள்விகளுக்கு விடையளியுங்கள். ஒவ்வொரு விடைக்கு முன்னாலும் மதிப்பெண் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் 7 மேல் இருந்தால் முழங்கால் மூட்டை எக்ஸ்ரே எடுத்து மருத்துவரை அணுக வேண்டும்.
நேர்களே, இவ்வளவு நேரமா சர்க்கரை நோய் உள்ளவங்க முழங்கால் மற்றும் மூட்டு வலிக்கான சிகிச்சை, அவை மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளை பற்றிய நிறைய தகவலை கேட்டமல்லவா? நேர்களே, இப்போது சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு வகைகள் மற்றும் செயல்முறைகளை பற்றி கேட்கலாமா?
சர்க்கரை நோயாளிங்க எந்த மாதிரியான உணவு வகைகளை எடுக்கலாம்னு சொல்லி கேட்கலாமா? முளை கட்டிய பச்சை பயிறு, பரோட்டா. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 1/2 கப், தயிர் 1/2 கப். ஸ்டப் செய்ய தேவையானவை: முளை கட்டிய பச்சை பயிறு 1/2 கப், பெரிய வெங்காயம் 1, சிறிய அளவு தக்காளி 1, பூண்டு 3 பல், பச்சை மிளகாய் 3, மிளகாய்த்தூள் 1/4 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/4 தேக்கரண்டி, துருவிய தேங்காய் 1 தேக்கரண்டி, எண்ணெய் 1/4 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. செய்முறை: முளை கட்டிய பச்சை பயிரை குக்கரில் மிதமாக வேக வைக்கவும். வேக வைத்த பயிருடன் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணீர் சேர்க்காமல் அரைக்கவும். அரைத்த விழுதை மிதமான தீயில் தண்ணீர் பசை போகும் வரை வேக விடவும். விழுதுடன் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, துருவிய தேங்காய் சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ளவும். கோதுமை மாவுடன் கடலை மாவு, தயிர் சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பிசைந்து கொள்ளவும். பிசைந்த மாவை சப்பாத்தி போல் இட்டு அதில் விழுதை ஸ்டப் செய்து பரோட்டாவாக சுடவும். குருமா, சட்னி அல்லது தயிர் பச்சடியுடன் சூடான பரோட்டாவை சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டா சர்க்கரை நோய் கம்மியாகும்.
அடுத்ததாக முருங்கைக்கீரை அடை. புழங்கல் அரிசி 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், சீரகம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 மேஜக்கரண்டி, கொத்தமல்லி தேவையான அளவு, வெங்காயம் 1 கப், காய்ந்த மிளகாய் 4, பெருங்காயம் சிறிதளவு, முருங்கைக்கீரை 2 கப்பு, உப்பு எண்ணெய் தேவையான அளவு. செய்முறை: அரிசியை 4 மணி நேரம், பருப்பை 1/2 மணி நேரமும் ஊற வைக்கவும். ஊறிய அரிசியையும் பருப்பையும் கொரகொரன்னு அரைத்து கொள்ளவும். கழுவிய முருங்கைக்கீரை, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, மிளகாய், ஜீரகம், வெங்காயம், பெருங்காயம், உப்பு ஆகியவற்றை மாவுடன் சேர்த்து நன்காக கலக்கவும். கலக்கிய மாவை நான்ஸ்டிக் கல்லில் அடைப்போல் ஊற்றி 2 பக்கமும் பொன்னிறமாக வேகவிட்டு எடுக்கவும். சட்னியுடன் சேர்த்து சூடாக சாப்பிடலாம். இப்படி செஞ்சால் சர்க்கரை நோய் ஓரளவுக்கு கம்மியாகும்.
சுரக்காய் தோல் சட்னி. தேவையான பொருட்கள்: சுரக்காய் தோல் 2 கப், வறுத்த வேர்க்கடலை 4 மேஜக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, காய்ந்த மிளகாய் 2, பெருங்காயம் 1 சிட்டிகை, எண்ணெய் 1 தேக்கரண்டி. செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் பெருங்காயம், காய்ந்த மிளகு, வேர்க்கடலை மற்றும் நன்கு கழுவிய சுரக்காய் தோல் போட்டு வதக்கவும். வதங்கியவுடன் சூடு ஆறியதும் நைஸாக அரைக்கவும். சுரக்காய் தோல் சட்னி தயார். இப்படி செஞ்சு சாப்பிட்டா சர்க்கரையின் அளவு குறைய வாய்ப்பு இருக்கு.
நேர்களே, இவ்வளவு நேரமா சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு வகைகள் மற்றும் செய்முறைகளை பற்றி நிறைய தகவலை கேட்டோம் அல்லவா? இன்றைய மலையரசி சுகுமா நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயினை பற்றி ஒரு நாடக வடிவம், இளமைக்கு குறிவைக்கும் சர்க்கரை நோய், ஒரு குடும்பத்தில் கணவன் மற்றும் மனைவிக்கு சர்க்கரை நோய் இருந்தால் அவங்களை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு தகவல், ஒரு சர்க்கரை நோயாளிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில குறிப்புகள் மற்றும் சர்க்கரை நோய் உள்ளவங்க மற்றும் முழங்கால் மூட்டுவலி சிகிச்சை, அதாவது மருந்து இல்லாத சிகிச்சை முறைகள், பிறகு சர்க்கரை நோயாளிகளுக்கான உணவு வகைகள் மற்றும் செய்முறைகளை பற்றி நிறைய தகவல்களை கேட்டோம் அல்லவா? நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ கொத்தகரி 90.4. நாளை வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி நேயர்களே.